நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்திரை கதைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை நஞ்சு. எழுதியவர் வாசந்தி. வாசந்தி 1941 மைசூரில் உள்ள தும்கூரில் பிறந்தவர். மைசூர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் வரலாறு இவற்றில் பட்டம் பெற்றுள்ளார். 25 மேற்பட்ட நாவல்களும், 15 குறுநாவல்களும், சிறுகதை தொகுப்புகளும், 2 பயணக்கட்டுரைகளும், அரசியல் பேட்டிகள், மனித உரிமைகள், பெண்கள் பிரச்சினைகள் குறித்து பல கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவருடைய படைப்புகள் பல்வேறு இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் ஜெர்மன், பிரெஞ்சு, டச் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்தியா டுடே பத்திரிகையின் தமிழ் பதிப்பின் அசோசியேட் எடிட்டராக 9 பணியாற்றியுள்ளார். பிரான்ஸ், ஃபிஜி, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், நார்வே, செக்கோஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் என்ற விதத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். பஞ்சாப் சாகித்ய அகாதமி விருது, உத்தரப்பிரதேச அரசின் இந்தி மொழிக்கான இலக்கிய விருதுகளை பெற்றுள்ளார். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நஞ்சு சிறுகதை. சுற்றிலும் இருந்த மையிருட்டில் தான் மூழ்கி போனது போல இருந்தது அவளுக்கு. கொள்ளை முழுவதும் கிளை பரப்பியிருந்த மாமரமும் பலாமரமும் இருளுக்கு கருமையூட்டின. இன்று நட்சத்திரம் கூட கண் சிமிட்டாமல் சோகம் காத்தது. ரங்கமணிக்கு லேசாக சிலிர்த்தது. தன்னுடைய உடலில் ஓடும் இரத்தத்துக்கு பஞ்சபூதத்துடன் நேரடிய பந்தம் இருப்பது போல் பட்டது. சொல்லி வைத்தாற்போல் வானம் இருண்டு காற்று ஒடுங்கி நீர் வற்றி போவதான திறமை ஏற்பட்டது. ரங்கமணி அவள் அசையாமல் பாறையாய் இருளை விரித்தபடி அமர்ந்திருந்தாள். எதுக்கு இப்படி பதைக்கிறாங்க என்று எரிச்சல் வந்தது. ரங்கமணி குரல் ரகசியமாக இருட்டில் பீதி எழுப்பும் வகையில் பிசிரடித்தது. அவள் முழங்கால்களை குத்திட்டு அமர்ந்து முகத்தை கால்களுக்குள் புதைத்து கொண்டாள். அப்படியும் ஓலம் துல்லியமாக கேட்டது. என்ன பெத்த ஆத்தா, முடியலை, தாங்க முடியலை. கால்களை கட்டியிருந்த கைகள் முறுக்கேறி போயின. முகத்தசைகள் இறுகி கண்கள் தீப்பற்றிய கணக்காய் எரிச்சல் அடைந்தன. ஓலம் அடக்கப்பட்டது போல உக்கும் உக்கும் என்று பெரும் முனகல் கேட்டது. வாயில் துணிச்சுரு வைத்திருப்பார்கள். முதல் கட்டிலே படுத்திருக்கிற ஆம்பளைகளுக்கு ஓலம் கேட்கக்கூடாது. இப்படித்தான் பேச்சியம்மா மருமக மீனாட்சி மூச்சடைச்சே செத்துப்போனா. மகா வயிற்றெரிச்சல். அடி ஆம்புலடின்னு ஆத்தாக்காரி போட்ட கூப்பாட்டை கூட கேட்காம போயிட்டா பாவி. ஏற்கனவே வலுவில்லாத உடம்பு, 6 பொட்டையை வரிசையாக பெற்று கொடுத்து கொஞ்சமாவது ரணம் இருக்கும். பிள்ளை பேட்டிற்கு 1 முன்பு மீனாட்சியை பார்த்தது ரங்கமணிக்கு நன்றாக நினைவிருந்தது. மீனாட்சி அன்றே செத்து போயிருந்தாள் என்று இப்போது தோன்றிற்று. பிரேதம் போல் முகம் வெளுத்திருந்தது. குழியில் இறங்கியிருந்த கண்கள் பீதியில் தத்தளித்தன. ரங்கமணியை கண்டதும் அரண்டன. எதுக்கு வந்த ரங்கமணி, போயிரு போயிரு என்று சுவரோடு பள்ளியை போல் ஒட்டிக்கொண்டாள். தன்னையே ரங்கமணி வெறுத்து கொண்டது அன்றுதான். சரி போகிறேன் என்று எழுந்தாள். குபீரென்று மீனாட்சி ரங்கமணியின் மணிக்கட்டை தாவி பிடித்து கொண்டாள். பாரு, இந்த முறையும் பொட்ட குழந்தை பிறந்துருச்சு, நான் உசுரோடு இருக்க மாட்டேன். மீனாட்சியின் பிடி பிணத்தின் பிடியைப் போல் உடும்பு பிடியாக இருந்தது. ரங்கமணியை அந்த வார்த்தைகள் அச்சுறுத்தின. எந்த வகையிலோ சவால் விடுவதாக இருந்தன. மீனாட்சி பெற்று போட்ட பெட்டைகளுக்கு அவள்தான் பொறுப்பு என்பது போல. மீனாட்சியின் மூச்சு அடங்கின தினம் இதே மாதிரி பேச்சியம்மா வீட்டு கொள்ளை தாழ்வாரத்தில்தான் உட்கார்ந்திருந்தது. இப்போது நினைவு வந்து புதுசாக குற்ற உணர்வை ஏற்படுத்திற்று. ரங்கமணி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுபாவமாக செவிகள் உசுப்பி கொண்டு கவனித்தன. ஓசை எதுவும் கேட்கவில்லை. அடிப்பாவிகளா, மூச்சை அடைச்சிட்டுகளா, சட்டென்று குழந்தையின் அழுகுரல் கேட்டது. வீறிட்டு ஆரோக்கியமாக ஒலித்தது. ஆனா பெண்ணா, குரலிலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சுற்றுச்சூழலிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். ஆணாக இருந்தால் அண்ட சராசரமே சிலிர்த்து எழும். இங்கு அண்டசராசரம் வீட்டின் முதல் கட்டுக்குள் அடங்கியிருப்பது. அதன் கண் அசைப்பிலேயே மற்ற எல்லாம் இயங்குவது அல்லது திராணியற்று போவது. அதை திருப்தியுடன் வைத்திருப்பது மூன்றாம் கட்டின் கடமை. அதிலிருந்து தவறினால் பின்னதற்கு மதிப்பில்லை. அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் இத்தனை போராட்டம். அடத்து நாதியத்த பொணங்களா, மானம் மத்தவங்களா, ரோசம் கெட்டவங்களா, அவன் கொடுக்கிற சோத்துக்கும் கூரைக்கும் பணிஞ்சு போன பஞ்சமா பாதைகளா? தீனமாக ஓலம் கேட்டது. பகபகவென்று அலை அலையாக கேவல் எழுந்தது. பெத்தவ மூச்சடைச்சு சாகல. அழுவரா, எத்தையோ பறி கொடுத்த மாதிரி துப்பு கெட்டவ. ரங்கமணி, ரங்கமணி, குரலில் அவசரம் துணித்தது. வாடி ரங்கமணி. இறுகி போயிருந்த உடம்பு நிமிர்ந்தது. முகம் விகாரமாகி போயிற்று. குரல் வந்த திசையில் நடந்தபோது கூடுவிட்டு வேறு கூட்டுக்குள் நுழைந்தது போல் இருந்தது. சிம்னி விளக்கொளியில் கட்டிலில் படுத்திருந்த கோமதியின் முடி கரிய நாகம் போல் சரிந்து நிலத்தை தொட்டது. கப்பென்று அறையில் கப்பியிருந்த மௌனத்தில் கோமதியின் விசும்பல் துல்லியமாக கேட்டது. சுவரில் பதிந்திருந்த அறையில் இருந்தவர்களின் நிழல்கள் இராட்சசத்தனமாய் தெரிந்தன. ரங்கமணி அவர்களது ஸ்தூல சரீரத்தின் பாரத்தை எல்லாம் இழுப்பவள் போல் மெல்ல நடந்தாள். கோமதியின் பக்கத்தில் கொழுக் மொழுக்கென்று, ஆ பெண் குழந்தை, இதுங்க எல்லாமே வினோதமாக இப்படித்தான் இருக்கும். அவளை அலங்க மலங்க பார்த்தது. அடிவயிறு துவண்டது. என் கண்ணே என்று நாபியிலிருந்து பிராவகமாய் அன்பு சுரந்தது. கண்ணை மூடி விசும்பிக் கொண்டிருந்த கோமதி திடுக்கிட்டு கண் திறந்து அவளை பார்த்ததும் பீதியுடன், ஐயோ வானம் போயிரு போயிரு என்றாள். அடி சும்மா இரு என்று கோமதியின் அம்மா அவள் வாயை பொத்தினாள். உன் புருஷன் என்ன சொல்லி அனுப்பிச்சான்னு நினச்சி பார்த்துக்க என்றாள் அடி குரலில். பொட்டையோடு வந்தா உள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லல. கோமதி முகத்தை மறுபுறம் திருப்பி வாயை பொத்தி கொண்டு அழுதாள். ரங்கமணி குனிந்தாள். குழந்தை திடீரென்று அசுர வேகத்துடன் விரலை சப்பிற்று. லொச் லொச் என்ற அதன் சப்தம் லேசாக கலவரத்தை ஏற்படுத்திற்று. இடுப்பில் முடிந்திருந்த நெல்மணியை எடுத்து ரங்கமணி லாவகமாக அதன் நாசியில் நுழைத்தாள். இருமுறை குழந்தை திணறிற்று. சப்பிய விரல் துவண்டு விழுந்தது. சுற்றியிருந்த நிழல்கள் பிரமை அகன்று வெளியே வந்தன. ரங்கமணி இன்னமும் கதகதத்த குழந்தையை பழம் துணியில் சுற்றி கஷ்டத்தில் புதைத்து ஓசைப்படாமல் கொள்ளைக்கு சென்றாள். நீ ஆனா பெண்ணா? அது பதில் சொல்லாமல் சுற்றி சுற்றி வந்தது. உற்சாகமாக உதைத்தது. நல்லா உதைக்கிற, ஆனா தான் இருக்கணும். அது குலுங்கி குலுங்கி எழுந்தது. கிங்கினி கிங்கினி என்று துள்ளி புரண்டது. சடங்கு கட்டிட்டுருக்கியா என்ன பொண்ணுங்கிறியா? சண்பகம் மெல்ல வயிற்றை தடவினாள். இது காலு, இது கை. மழுக் மழுக் காலும் கையும் விலகி நகர்ந்தன. சண்பகத்துக்கு சிரிப்பு வந்தது. அடச்சி போக்கிரி, கைக்கு இப்போவே அடங்க மாட்டேம்பியா? நினைக்க நினைக்க பிரமிப்பாக இருந்தது. இன்னொரு உயிர் உள்ளே இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் என்று தோன்றிற்று. என் மேல் இருக்கிற நம்பிக்கையாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்று அச்சம் எழுந்தது. உன்னை நான் நல்லா கவனிச்சுப்பேன், பயப்படாத. இனம் புரியாமல் மனசு நெகிழ்ந்தது. அவள் தன்னை சுற்றி பார்த்தாள். பூமி தாயே சூழ் கொண்டிருப்பது போல் தோன்றிற்று. கொள்ளை கிணற்றடி வரை மாமரத்தின் நிழல் நீண்டிருந்தது. மரம் முழுவதும் பூத்து கொள்ளையில் காலடி வைத்ததுமே கம் என்று மணந்தது. மரத்தின் கீழ் ஒரு சிமெண்ட் பெஞ்ச் இருந்தது. இரண்டு தலைமுறையை கண்ட பெஞ்ச். குமரேசனுடைய அப்பாவின் ஆயா கர்ப்பமாக இருந்தபோது அவங்க புருஷன் ஆசையாக கட்டி போட்டதாம். போன வருஷம் வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்ததும் அவளை கொள்ளை வரை இட்டு சென்று காண்பித்த மூத்தாரின் மனைவி காமாட்சி அக்கா சொன்னது இது. உங்கள் வீட்டில் ஒரு தாஜ்மஹால் இருக்கே என்று அவள் பிறகு குமரேசுவிடம் கேலியாக சொல்லி சிரித்தபோது அவன் விழித்ததை நினைத்தால் இப்பவும் சிரிப்பு வருகிறது. தாஜ்மஹாலை கட்டினவனை விட தாத்தா கட்டிக்காரர். உயிருள்ள போதே பெஞ்சை கட்டினார். மும்தாஜை போல ஆயாவும் 14 பெத்து பிள்ளை பேட்டில்தான் செத்தாளாம். தங்கினது என்னவோ குமரேசனுடைய தாத்தாவும் அவக தம்பியும் தான். கிணற்று முற்றத்தில் துவைக்கும் கல்லின் மேல் அலுமினியம் குண்டான் சட்டியை வைத்து நீரில் அரிசியை அரித்தெடுக்கும் போது காமாட்சியக்காவின் நினைவு வந்தது. காமாட்சியக்கா நிறைமாத கர்ப்பிணி. ஒரு நாள் கூட இதில் அவள் படுத்து சண்பகம் பார்த்ததில்லை. எப்பவும் சமையலறையை ஒட்டிய இருண்ட தாழ்வாரத்தில்தான் சுருண்டு படுக்கிறாள். காத்தாட பெஞ்சில் படுங்களேக்கா என்றால் அதுக்கெல்லாம் யோகியதை வேணும்படி என்கிறாள். இது 8வது பிரசவம். பிறந்த ஏழும் செத்து போச்சாம். எல்லாம் பொட்டை. ஏதோ பெரிய அவமானத்தை சுமப்பவள் மாதிரி வெளிச்சத்தை பார்க்கவே கூசுவது செண்பகத்துக்கு புரியாத மர்மம். மூத்தாரும் அவளோடு ஏதும் சுமூகமாக பேசுவதாக தெரியவில்லை. அவள் கர்ப்பமானது அதிசயம். ஏங்கா டாக்டரை பாருங்களேன், எனக்கு என்ன கேடு, நல்லா தானே இருக்கேன். இல்லைக்கா, பிறந்ததெல்லாம் செத்து போச்சுன்னா காரணம் இருக்கும், இரத்த கோளாராக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு கோளாறும் இல்லை, என் தலையெழுத்துன்னு வச்சுக்கேன், புராணத்தில் தேவகி பெத்து போட்டாலே அது மாதிரி. சண்பகத்துக்கு குழப்பமாக இருந்தது. பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்களா? வீட்டில் தான் எப்போவுமே. ஐயோ வேண்டாங்க்கா என்றால் சண்பகம் பதற்றத்துடன். டவுன் ஆஸ்பத்திரி நல்லா இருக்குக்கா, டாக்டரம்மா கெட்டிக்காரங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, இந்த முறை குழந்தை நல்லா இருக்கும் பாருங்களேன். காமாட்சி சடக்கென்று அவளை ஏறிட்டு பார்த்தாள். இரத்த சோகை பிடித்திருந்த அவளுடைய கண்களில் மின்னல் போல் ஒளி ஏற்பட்டது. வந்த வேகத்துடனேயே மறைந்தது. காமாட்சி தலையை குனிந்து கொண்டு பார்ப்போம் என்றாள். நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகிறேன். போ என்றாள் காமாட்சி சோர்வுடன். நீ 4 கிளாஸ் படித்தவ, வெளியூர் வேற, குமரேசு நீ சொன்னால் கேட்பான், பெண்ணை பெற்று கொடுத்தாலும் சரிம்பானான்னு கேட்டுக்க என்று சிரித்தாள் மாவாட்டி கொண்டிருந்த குமரேசுவின் 2வது அண்ணி ஜானகி. அது ஏதோ வேடிக்கை பேச்சு என்று சண்பகத்துக்கு தோன்றிற்று. பெண்ணை பெக்கிறதும் ஆணை பெக்கிறதும் நம்ம கையிலாக இருக்கு. அவர்கள் மௌனமாக தலையை குனிந்து கொண்டார்கள். ஜானகி மெல்ல குமரேசுவை கேட்டுப்பாரு என்றாள். இரவு நேரம் கழித்து தான் குமரேசன் கரையிலிருந்து வந்தான். வரும்போதே கடுப்பாக இருந்தான். இன்று எந்த கேள்வியும் வேண்டாம் என்று அவள் ஒத்தி போட்டாள். இப்போதுதான் அவனை அதை பற்றி கேட்கவே பிறகு மறந்து போனது நினைவுக்கு வந்தது. இங்கு வீட்டு பெண்கள் உள்ளூரில் இருந்த முறை பெண்கள். குமரேசு முறை வந்தபோது உறவிலே பெண்ணில்லாமல் போச்சு. ஊரிலே எடுக்க பெண்ணில்லாமல் தான் வேறு ஊரிலிருந்து அவளை பிடித்தார்கள். குமரேசு நாகரிகமானவன், படித்தவன், என்ன குழந்தை வேணும் என்றால் என்ன அசட்டு கேள்வி என்று சிரிப்பான். சண்பகம், உளைநீர் கொதிக்க அரிசி களைய எம்புட்டு நேரம்டி, இதோ வாரேன் ஜனகக்கா. மிகுதி அரிசியை பரபரவென்று அறிந்து வடித்து உள்ளே எடுத்து போனாள். தாழ்வாரத்தில் காமாட்சி கண்மூடி ஒருக்கழித்து படுத்திருந்தாள். மெல்லிய உடலோடு ஒட்டாமல் பருத்த சூளுற்ற வயிறு தரையில் பதிந்து இருந்தது. ஜானகி அம்மியில் எதையோ அரைத்து கொண்டிருந்தாள். உலையில் கொதிக்கும் நீரில் அரிசியை போடுகையில் ஆளோடியில் யாரோ கதவை தட்டுவது போல் இருந்தது. அம்மியை கழுவி எழுந்த ஜானகி நான் பார்க்குறேன் என்று கிளம்பினாள். சண்பகம் வெளியில் வந்தபோது கோடி வீட்டு சுப்பாத்தாயி உட்கார்ந்திருந்தாள். அவளை கண்டதும் லேசாக புன்னகைத்தாள். இவளுக்கு எப்போ சமயம் என்றாள். இன்னும் இருக்குது 2 மாதம் என்றாள் ஜானகி. உங்கள் எதிர் வீட்டில் இருக்காளே கோமதி, அவளுக்கு இதுதான் சமயம் போல இருக்கே. பெத்துட்டா நேற்று ராத்திரி. மற்றவர்கள் ஒரு எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்க சண்பகம் ஆவலுடன் என்ன குழந்தை என்றாள். செத்து போச்சு என்றாள் சுப்புத்தாயி மற்றவர்களை பார்த்து. அடப்பாவமே, ஏன் என்றாள் சண்பகம். சுப்புத்தாயி எழுந்தாள். கேள்வியே காதில் விழாதவள் போல அவள் சொன்ன செய்தி கேட்டு வெளிரி போயிருந்த காமாட்சியை பார்த்து லேசாக பெருமூச்சு விட்டாள். இந்த தடவையாவது கடவுள் கண் திறக்கட்டும். காமாட்சி திடீரென்று விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். சண்பகம் பதைத்து போய் அவள் தோளை பற்றி அழாதீங்கக்கா அழாதீங்க, இந்த முறை ஆஸ்பத்திரிக்கு போவோம், எல்லாம் நல்லபடியாகும் என்று சமாதானப்படுத்தினாள். அது என்ன ஆஸ்பத்திரி என்றாள் சுப்புத்தாயி. சண்பகம் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறா. சுப்புதாயி அவளை மேலும் கீழுமாக பார்த்து தலையாட்டினாள். சுகாதார பணியாளர்னு ஒருத்தி புதுசாக வந்திருக்காளாம், அவள் வந்தாளன்னு நினச்சேன், தொட்டில் கிட்டில்னு ஏதோ சொல்கிறாளாம். அது என்னது என்றாள் காமாட்சி. அதெல்லாம் நமக்கு கௌரதையாடி, சும்மா கிட என்று சுப்புதாயி ஓர் அதட்டல் போட்டாள். ஜானகியை பார்த்து நம்ம ரங்கமணி இருக்கவே இருக்கா என்று அடிக்குரலில் சொல்லிவிட்டு கிளம்பினாள். யாருக்கா ரங்கமணி என்றாள் சண்பகம். பிள்ளை பிறப்பு சமயத்தில் உதவியாக இருப்பா, கல்யாணம் கட்டிக்காத ஒண்டிக்கொட்டை. ஏன் கட்டலை? அனாதை போனோம், வரதட்சணை கொடுக்க வக்கில்லாதவளை எவன் கட்டுவான்? அன்று இரவு தான் சண்பகம் நினைவாக குமரேசுவிடம் கேட்டாள். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? அவன் சிரித்தான். இதென்ன அசட்டு கேள்வி என்றான். அவள் எதிர்பார்த்தது போலவே, அசட்டு கேள்விதான் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். உங்களை கேட்க சொன்னாங்க ஜானகி அக்கா, ஆந்தான் வேணும்பீங்களாம். அதில் என்ன சந்தேகம்? அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். ஆணை பெக்கிறதும் பெண்ணை பெக்கிறதும் என் கையிலையா இருக்கு? பெண்ணை பெக்காமல் இருக்கிறது உன் சாமர்த்தியம். எப்படி பெத்தா என்ன செய்கிறதா? அவன் உதட்டை பிதுக்கினான். பெண் ஏன் கூடாது? இதுதான் அசட்டு கேள்வி, சும்மா படு. பின்னாளில் அதற்கு விளக்கம் கேட்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். ரங்கமணி கதி அதுக்கு ஆயிரும்னு கவலைப்படாதீங்க என்று சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள். பெண்ணை படிக்க வைக்கலாம், பெரிய உத்தியோகம் பார்க்கிற படிப்பா, அவளுக்கு அப்போ ஒரு குறையும் இருக்காது. எவனுக்கும் எந்த தச்சனையும் கொடுக்க வேண்டியதில்லை, அவ தன்னை காப்பாத்திப்பா. என் பொண்ணு அப்படி தான் இருப்பான். ரங்கமணிக்கு தூக்கமும் விழிப்புமாக இருந்தது. நூறாயிரம் குழந்தைகள் அவள் நெஞ்சின் மேல் அமர்ந்திருந்தன. தொம் தொம் என்று நர்த்தனமாடின. கலிங்கனின் மேல் 100 கண்ணன்கள் ஆடுகிற மாதிரி. ரங்கமணிக்கு தொண்டையை அடைத்தது. பீதியில் தொண்டை வறண்டது. நீ ஆனா பொண்ணா என்ற அவர்களின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. நான் ரங்கமணி. ஆணாகவும் இருக்க நீ எதுவும் இல்லை, நீ காளிங்கன். கம்சன் பூதனை தும் தும் என்று எல்லாம் குதித்தன, நெஞ்சை பிளந்தன. குதிங்க குதிங்க, என்னை சாகடிங்க, குதிங்க ரங்கமணி. ரங்கமணி அதல பாதாளத்திலிருந்து மெல்லெழும்பி மீண்டும் கண் திறந்தபோது ஜலசமுத்திரம் இல்லை, கண்ணன் இல்லை. சுளீர் என்று வெயில் விழுந்திருந்த முற்றத்தில் வெள்ளை சேலை பெண் நின்றிருந்தாள். ரங்கமணி எழுந்து அமர்ந்து கண்களை தேய்த்து பார்த்தாள். வணக்கம்மா, நான் சுகாதார பணியாளர், மல்லிகான்னு பேர். புதுசாக இந்த ஜில்லாவுக்கு வந்திருக்கேன். உக்கார் என்பது போல் ரங்கமணி சைகை காண்பித்தாள். பட்டணத்து பெண், இரண்டெழுத்து படித்தது முகத்தில் தெரியுது. ஊருக்கு புதுசு. இதுக்கு முந்தி வந்தவளை ஊர் சனங்க விரட்டி அடித்தாங்க. இவ என்ன கேட்க வந்திருக்கான்னு தெரியுது. மல்லிகா தயங்கினாள். நேற்று ராத்திரி ஒரு குழந்தை பிறந்ததும் செத்து போச்சாமே, எப்படின்னு தெரியுமா? தெரியாது என்பது போல் ரங்கமணி கையை விரித்தாள். நீங்கள் மருத்துவச்சியா? ரங்கமணி பலமாக தலையசைத்தாள். இல்லை என்கிற அர்த்தத்தில். மல்லிகா தலையை குனிந்து யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு மெல்ல வார்த்தைகளை கோத்து சொன்னாள். இதை பாருங்க, இங்கே யாராவது பெண் குழந்தை வேண்டாம்னு நினச்சாங்கன்னா எங்கிட்ட கொடுத்துடட்டும். நான் ரெண்டாம் பேர் அறியாமல் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடுவேன். இல்லைன்னா சுகாதார சென்டரில் தொட்டில் இருக்கும், அதில் கொண்டாந்து போட்டுடலாம். விருக்கென்று மல்லிகா எழுந்து வெளியேறினாள். எழுந்து வாயை கொப்பளித்து விட்டு ரங்கமணி மீண்டும் படுத்து கண்ணை மூடிக்கொண்டாள். தொட்டில் அனாதை தொட்டில். நெஞ்சில் நர்த்தனமாடிய குழந்தைகள் நாங்கள் அனாதைங்க அனாதைங்க என்று தாளம் போட்டன. அனாதை அனாதை என்று முத்திரை காண்பித்தன. ரங்கமணியின் கண்களிலிருந்து நீர் பெருகிற்று. மார்பில் அடித்து கொண்டு அளவேண்டும் போல் இருந்தது. என் கண்களா, என் கண்களா. இரண்டு கைகளும் ரணமாகி வலித்தன. வெறி பிடித்தவள் போல் உதறுகளை கடித்து குதறினாள். எழுந்திருக்க பிடிக்காமல் காலம் ஊர்ந்தது. ரங்கமணி, ரங்கமணி, யாரும் என்னை கூப்பிட வேண்டாம், எனக்கு திராணி இல்லை. ரங்கமணி ரங்கமணி மெல்ல புலன்கள் விழித்து கொண்டன. எழுந்து கதவை திறந்தாள். வெளியில் லாந்தலை பிடித்தபடி ஜானகி நின்றிருந்தாள். பின்னால் முண்டாசு அணிந்த யாரோ ஆம்பளை, புருஷனோ கொழுங்கனோ. காமாட்சிக்கு நோவு கண்டிருக்கு ரங்கமணி, உன்னை கூட்டியார சொன்னாங்க. தூக்கத்தில் நடப்பது போல் ரங்கமணி மௌனமாக தன்னுடைய கருப்பு போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு கிளம்பினாள். தலையை சுற்றிற்று மிதமிஞ்சிய ஆயாசமாக இருந்தது. சம்பவத்திற்கு விருக்கென்று ஒழிப்பு வந்தது. வீட்டில் பின்கட்டில் ஜன நடமாட்டமும் அரவமும் கேட்டது. பக்கத்தில் குமரேசன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் சப்தமில்லாமல் இருந்தான். பின்கட்டில் விளக்கு எரிந்தது. தாழ்வாரத்தை ஒட்டிய அறையில் காமாட்சி அக்காவுக்கு வலி கண்டிருந்தது. அவளது கத்தலில் இருந்து தெரிந்தது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிண்டு போகலையா என்று யாரையும் கேட்கவே பயமாக இருந்தது. தாழ்வாரத்தை ஒட்டிய முற்றத்தின் மையத்தில் நாற்காலியில் மூத்தார் அமர்ந்திருந்தார். அவளை கண்டதும், நீ போய் படு, கவனிக்க ஆள் இருக்கு என்றார். அப்போதுதான் அவள் ரங்கமணியை பார்த்தாள். மீண்டும் படுக்கை அறைக்கு வந்து படுத்தபோது காமாட்சியின் தீன குரல் அடிவயிற்றை கலக்கிற்று. இரவு நீண்டு கொண்டிருந்தது. இடையில் மின்சாரம் நின்று போனது கூட தெரியாமல் உறங்கி போனாள். ரங்கமணி கொள்ளை படிக்கட்டில் காத்திருந்தாள். இன்று என்றைக்குமில்லாத சோர்வு அவளை ஆட்கொண்டது. இவர்கள் எல்லாம் புருஷனுடன் ஏன் படிக்கிறார்கள் என்று ஆத்திரம் வந்தது. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நடுமுற்றத்தில் அமர்ந்திருக்கும் காமாட்சியின் புருஷன் மேல் ஆத்திரம் வந்தது. பிள்ளையை பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் நான் பெற்றுக்கிட்டே இருக்கணும் ரங்கமணி, வருஷா வருஷம், வேற வழி இல்லை என்று ஒவ்வொரு முறையும் பரிதவிக்கும் காமாட்சியின் நினைவு வந்தது. இல்லைன்னா அவங்க வேற பெண்ணை கட்டிக்குவாக. அடுத்து நீ ஒரு மனுஷனா? அவனை மானசீகமாக ஒவ்வொரு உறுப்பாக வெட்டினாள். உனக்கு அதிகாரம் கொடுத்தது இதுவா? போடு ஒரே வெட்டு. காளி ரூபம் எடுக்க போகிறாங்க, அனாதைங்க, தொட்டில் போட்டாச்சு, உங்களையெல்லாம் நிர்மூலமாக்க போகிறாங்க, எல்லோரும் நபும்சகரா நிற்க போகிறீங்க. ரங்கமணி ரங்கமணி அவள் திடுக்கிட்டு விழித்தாள். கையில் சின்ன டார்ச் விளக்குடன் ஜானகி நின்றிருந்தாள். கரண்ட்டு போயிருச்சு, நீயும் உள்ளே வா, கஷ்டப்பிரசவமாக இருக்கும் போல. காமாட்சிக்கு முணங்கவோ முக்கவோ திராணி இல்லை. மங்களான லாந்தல் விளக்கில் முகம் பிரேதம் போல் இருந்தது. ரங்கமணியை பகபகவென்று நெஞ்சு பற்றியது. அடியே, சூடு சொர்ணம் இருந்தா புருஷங்கிட்ட காட்டு, நடுக்கூடத்தில் கண்காணிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவன்கிட்ட காட்டு, அவன் இல்லைன்னா தொட்டிலில் கொண்டு போடுவேன். ரங்கமணி ரங்கமணி பிடிச்சுக்க என்று பரபரத்தால் மறுத்து வச்சு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. பிடிச்சுக்க, ரெண்டு கையை விரிச்சே. உள்ளங்கைகளில் சூடாக இரத்தத்துடன் குழந்தை விழுந்தது. வீல் என்று அழுதது. ரங்கமணி சிலிர்த்து நிமிர்ந்தாள். கைகளுக்கு அடையாளம் தெரிந்தது. ஆண் குழந்தை, காமாட்சியின் புருஷனின் வாரிசு, நடுமுற்றத்தில் காலை ஆட்டிக்கொண்டு தன் அதிகாரத்தை நிலைநாட்ட காத்திருக்கும் புருஷன். இது அவனுடைய வெற்றி சின்னம். மருத்துவச்சி பெரிய குரலில் ஆர்ப்பாட்டமாக சொன்னால், எல்லோருக்கும் சக்கரை குடு ஜானகி, பிள்ளை பிறந்திருக்கு. வீடு முழுவதும் சிரித்தெழுந்தது. வெதுவெதுப்பான நீரில் குழந்தையை கழுவி துணியால் போத்தி வை ரங்கமணி என்றாள் மருத்துவச்சி. சந்தோஷத்தை உணரக்கூட தெம்பில்லாத காமாட்சி கிழிந்த நாராய் கிடந்தாள். ரங்கமணி குழந்தையை பார்த்தாள். இடுப்பு சீலையில் இருந்த நெல்மணியை எடுத்து அதன் நாசியில் லாவகமாக செருகினாள். துணியால் பக்குவமாக சுற்றிவிட்டு வெளியேறினாள். கொள்ளை கும்மிருட்டாக இருந்தது. வெளுக்க இன்னும் நேரம் செல்லும் என்று நினைத்தபடி அவள் இருட்டோடு கலந்து போனாள். காமாட்சியின் புருஷனின் ஆட்கள் ரங்கமணியை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணை பெற்ற சண்பகம் அதை தனியாக வளர்க்கிறாள். நேயர்கள் இதுவரை கேட்டது நஞ்சு சிறுகதை. எழுதியவர் வாசந்தி.